السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரிய ஒரு அருள் தான். அல்லாஹு தஆலா செய்த எங்களுக்கு ஒரு நியமத், எங்களோட உடலுடைய ஆரோக்கியம். இன்றைக்கி பொதுவாக பாருங்கள், உலகளாவிய ரீதியில் யாரை எடுத்தாலும் ஏதாவது ஒரு நோயில் மாற்றப்பட்டிருக்கிறான். விதவிதமான நோய், அது கொலஸ்ட்ரோலோ அல்லது சுகரோ அல்லது ஸ்டொமக் டிசீசஸ், ஹெட் ப்ராப்ளம் அல்லது கிட்னி ஃபெயிலியர், குறைஞ்சது மூட்டு வலிண்டாலும் சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமான நோய்கள், அது டிப்ரெஷன் சொல்லி மென்டலி அவங்களோட சிந்தனை ரீதியாக தாக்கப்பட்டு இப்பலவிதமான நிலைமைகள். ஆனால் நீங்கள் இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் வந்து எப்போவுமே ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் காட்டி தந்தீங்க. எங்கேயுமே நோயாளியாகிற சப்ஜெக்ட் கிடையாது. இஸ்லாம் எப்போவுமே உறுதியான நல்ல திடகாத்திரமான நிலைமையை தான் எங்களே காட்டி தந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜரத் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் முக்மினுல் கவி ஹைரும் மினல் முக்மினில் வயிர். ஒரு பலஹீனமான கஷ்டம், உடல்ல ஆரோக்கியமற்ற ஒரு முக்மினை விட நல்ல திடகாத்திரமான ஒரு முக்மின் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. பேசிக்கு பொதுவாகவே இந்த காலத்தில் பாருங்க, எங்கள்ட்ட நல்ல வயசுக்கு வந்தவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வாலிபர்லாம் சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஏலாம் முந்திருந்த ஆரோக்கியம் போயிட்டுருச்சு. ஸ்டடி இல்லை, பொடி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, பொடி இல்லை. படியில் ஏறி இறங்க சொன்னால் அப்படி ஏலாது அப்படின்னு முணங்குவாங்க. தாடி பழுத்தவங்க ஸ்பீடாக நடப்பாங்க. எங்கட ஆட்கள் ஆட்டா தேடுவாங்க, வாலிபர்கள் ஆட்டா தேடுவாங்க. காரணம் என்னடா, இன்றைக்கு சின்ன வயசில் இருந்தே ஆரோக்கியத்தை பறி கொடுத்துட்டோம் நாங்கள். அதுக்கு அடிப்படை காரணம் என்னடா, ஷரியத் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுற முறையை விட்டு வெளியில் போய்க்கும். இன்றைக்கு ஸ்கூலில் பாருங்கள், இப்போ எங்களோட நாட்டில் அந்த ஸ்கூலில் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் செஞ்சாங்க. இப்போ ஸ்கூலில் நல்ல கொழுத்த பிள்ளைகள், அதே மாதிரி சோம்பலாக உட்காந்துட்டீங்கமே பாய்லர்ஸ் கோழி மாதிரி, அது மாதிரி பிள்ளைகளை தனியாக எடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க, என்ன செய்கிறீங்க, அதுக்குள்ளால் மறுவா இருக்கிற குழந்தைய இன்னும் நோயாளி ஆகிறதுக்குரிய அட்வைஸ் தான் அங்கேயும் கொடுக்கப்படுது. ஏன் காரணம்டா, அவனுக்கு தேவை அவனை மருந்தை விட்டு கொள்ளணும். உலகத்தில் ஆக பெரிய அதாவது பிஸ்னஸ் ஸ்ட்ரெட்டஜி, அதில் வந்து 2வது ஸ்தானத்தில் இருக்கிற ப்ரொஃபிட்டபிள், ஆகக்கூட ப்ரொஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மருந்து, ட்ரக்ஸ். 1வது ஆயுதம் சப்ளை, அதுதான் ஒவ்வொரு நாடுகளில் வார்களை உருவாக்கிட்டு அவன் அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுறான். அது 1வது ஸ்டேஜில் இருக்குது. 2வது ஆண்டு ஆகக்கூடிய பிளான் அவன் ட்ரக்ஸை முழு இடத்துக்கும் இஷ்யூ பண்ணுறது. அவன் மெஷின்கள் தயாரிச்சிருக்கிறான், அந்த மெஷின்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், பலவிதமான நிலைமைகள், விதவிதமான டேப்லெட்ஸ்கள் அப்படின்னு சொல்லி முழுமையாக உலகத்துல ரெண்டாவது ஸ்தானத்தில் இருக்கிறது இந்த ட்ரக்ஸ். அதனால அவங்களோட பாக்கையிலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா குறைஞ்சது ஒரு 4 மருந்து தராம அனுப்ப மாட்டான் அவங்களுக்கு. அதோட பார்மசிக்கல பேசி வாங்குறதுக்கு ஒரு துண்டு ஒன்றும் எழுதி தருவான். இந்த சில இடங்கள்ல வந்து அக்ரிமெண்ட் போட்டிக்கிற நீளமான ஒரு சப்ஜெக்ட். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறான். நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க, எங்களுக்கு படிக்கிறது, ஓதுறது, விளையாடுறது, வீட்டுக்குள்ள ஹாப்பி அண்ட் என்ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷமா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் தேவை. நோயோடனும் செய்யலாம், ட்ரிப் போறாண்டாலும் ஆரோக்கியம் தேவை, நல்ல சந்தோஷமா உட்காந்து பேசுவீங்கிருந்தாலும் ஆரோக்கியம் தேவை, படிக்கிறதாக இருந்தாலும் ஆரோக்கியம் தேவை, எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் தேவை. ஹெல்தி இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம நிம்மதியா வாழ இயலாது. அதனாலதான் உங்களை பார்க்கலும் சஹாபாக்கள வாழ்க்கையில நீங்க எவ்வளோ ஹதீஸல் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கேயாவது ஒரு சஹாபி சுகர் பேஷண்டா இருந்தாரு, கொலஸ்ட்ரால் பேஷண்டா இருந்தாரு, டேப்லெட்டோட சுத்தினாரு, பார்க்கறது கேளுமா? எங்கேயுமே பார்க்கலாது. ஆனா இன்றைக்கு பாருங்கோ, முந்தி ஆரம்பத்துல பெரிய வயசாளிகள் சந்திச்சு கொண்டா எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதினது, நீங்க எத்தனை தஸ்பீஹ் செஞ்சீங்க, பள்ளியில பேசுற பேச்சு, இப்ப உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, பைபாஸ் எனக்கு டாக்டர் லீ தந்திக்கிறான், அது செஞ்சா எப்படி? இன்றைக்கு பெண்களும் தான் ஆண்களும் தான் பேசுறது. அவரிடத்துல சாமான் வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னால ஒருத்தர் சொல்றாரு, மௌனம் சிக்கரெட் போயினவக்க நவத்தலாதாங்க யுவராய்மா ஐதன்னோல் நம்மகி இல்ல செக்கராட்ட பஸ்ட் மட்டும் ஹார்ட் சர்ஜரியா திறந்தக்கு யுவரே மட்டும் பயனுக்குன்னா தாங்க எப்பா மம ஜீவித்தேனுக்கு நத்தர கரல தியன்னு அப்படின்றோம். ரெண்டு பேர் அந்நியவங்க பேர் மத்தவர் சொல்றான் ஹார்ட் சர்ஜர கரண்ட கீழே கிவது மட்ட மேமதமா இருக்கு பொறுப்பு தவசகட ஹத்தல கரணும் அப்படின்றா லட்ச ஹத்த கரகன தவசகட லட்ச திஹ கம்ப கரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கிறார். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பிஸ்னஸ் ஒரு இதா மாறி இருக்குது, ட்ரெட்டாக இன்றைக்கு மாறி இருக்குது. இன்றைக்கு எங்களோட நிலைமை, நாங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அதில் பேசி அக்டா இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் வந்து அப்படியான ஒரு நிலைமை எங்களை காட்டல. ஹதீஸ்ல வருது, ஒரு 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 பாதிரி ஒருத்தர், ஹதீஸ்ல இல்லை, ஒரு மனிதர் வந்தார். அவர் ஒரு டாக்டர். எங்க வாராருண்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க, சல்லி சம்பாதிக்கிற நோக்கத்தோடு வந்து மருந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நிற்கிறாங்க. பார்த்தா யாருமே மருந்து இருக்க போறாங்க இல்லை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹாபாக்கள் யாரும் மருந்து இருக்க போறாங்க இல்லை. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 மாசம் ஆகிருச்சு, யாரும் மருந்துக்கு போறாங்க இல்லை. அந்த மனிதர் வாராரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், 1 மாசத்துக்கு மேல உங்களோட ஏரியால தான் நான் இருக்கிறேன், யாருமே மருந்து இருக்க வராங்க இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களோட ஏரியால யாருமே நோயாளிகள் இல்லை, யாருமே நோயாளிகள் இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு சொல்லலுமா யாருமே நோயாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி, 40 வயசு பிந்தினா அல்லது கொஞ்சம் வயசாளி மாதிரி இருந்தா, இப்ப 30 வயசு பிந்தினா அந்த வீட்டுக்கு போனா சுகர் எப்படி குறைச்சா அவங்களுக்கு கூட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒண்ணு இன்னைக்கு ஆகி அவரு சாப்பாட்டுக்கு வராரு, அவர்த சாப்பாடு அவர் கண்ட்ரோல், அந்த நோயாளி அவரு இன்னைக்கு நிலைமை. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல யாருமே நோயாளிகள் இல்லை, எல்லாருமே ஆரோக்கியமானவங்க. ஹதீஸ்ல வருது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி வரையில மௌத்துடைய நேரம் வரையில காய்ச்சல் தலைவலியை தவிர வேற எந்த நோயும் ஏற்படல, காய்ச்சல் தலைவலியை தவிர வேற எந்த நோயும் ஏற்படல. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, ஒரு டாக்டர் ஒருத்தர் வாராரு மன்னர் ஹாரூன் ரஷீத் இடத்துல வந்து சொல்றாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஒரு டாக்டர் அது சொன்னாரு, உங்களோட இஸ்லாத்துல எல்லாமே இருக்குதுன்னு சொல்றீங்களே, இஸ்லாத்துல எல்லாமே இருக்குதுன்னு பேசுறீங்களே, எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், உங்களோட இஸ்லாத்துல மருந்து
நோய்களை பத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த நேரத்துல ஹாரூன் ரஷீத் மன்னர் அங்கிருந்த உலமாக்கள்கிட்ட சொன்னாங்க, இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அரச வேலை கேள்வி கேட்டாரு, உங்களோட மார்க்கத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்றீங்களே. அப்ப உலமாக்கள் ஒருத்தர் முன்னுக்கு வந்து சொன்னார், எங்கட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்க குடிங்க வீண் விரயம் செய்ய வானம் எப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் ஆச்சரியப்பட்டார், உங்களோட குர்ஆன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குதா, உனக்கு குர்ஆன்ல இந்த வார்த்தை இருக்குதா, சொன்னாங்க குர்ஆன்ல இருக்குது. டாக்டர் சொல்றாரு இதுதானே ஆரோக்கியத்துக்குரிய பேஸ். அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடல்ல நோய் இல்லாம வாழ்றதுக்குரிய மெயின் சப்ஜெக்டே இதுதானே. அப்படின்னாங்க. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இன்னைக்கு இந்த ஆயத்தை எப்படி தெரியுமா விளங்கிக்கிற, சாப்பாடு கொண்டு வச்சாச்சு, வயிற்றுல பசியோ இல்லையோ அதெல்லாம் செகண்ட், காலையிலேயும் பகல் இரவு மூணு நேரம் சாப்பாடு கம்பல்சரி, காலையில சாப்பாடு மறந்தா பாலைக்கு அதே சேர்த்து அடிக்கிறது, தவறி காலை சாப்பாடும் திண்டு படல, பகல் சாப்பாடும் திண்டு படலண்டா இரவு சாப்பாட்டை நினைச்சு நினைச்சு காலையில தின்னல பகல்ல தின்னல எல்லாம் சேர்த்து அடிக்கணும் அப்படின்ற மென்டலிட்டியோட எல்லாத்தையும் சாப்பிட்டுறோம் நிலைமை. அடுத்து சகன்ல சாப்பாடை போட்டிருந்தா இந்த ஆயத்தை நாங்க விளங்கிக்கிற அப்படின்னு நினைக்கோம், சாப்பாடெல்லாம் திந்தாச்சு, பக்கத்து சனலின் ஒருத்தர் சொல்றாங்க இங்க கொஞ்சம் மிஞ்சிக்குது, அதையும் கொண்டு வாங்க, இஸ்ரா செய்ய கூடாது மிஞ்சத, இங்கள சொல்ற ஆணும் அதையும் கொண்டு வாங்க, இங்கள கோழிக்கு அதையும் கொண்டு வாங்க, எல்லாம் குடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் ட்ரிங்க் அதையும் தாங்க, அதுக்கப்புறம் சொன்ன ஒரு கொஃபி வந்து குடிச்சா, ஓ கொஃபியே ஊத்து பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் கஞ்சா கொஞ்சம் குடிக்கிறேன், நல்லா கொஞ்சம் போட்டுப்பட்டேன் இன்னைக்கு எழுதி கொள்வெல்லாம் நீங்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டேன். நோய் நாங்க இதனுடைய யதார்த்தத்தை வேலை, இந்த கால் வருத்த முக்காது நீ கேலாம், பள்ளிகள்ல பாருங்க புட்டுவத்தை போட்டு வச்சு வாலிபருங்க 16-17 வயசு எழுப்பி கொலையலாம், சுஜூதுக்கு பெய்து கொலையலாம், முட்டுக்கால் வருத்தம் எங்க பார்த்தோம் நாங்க இதெல்லாம், உனட சின்ன வயசுல பாத்தீங்களா எப்படி, உனட சின்ன வயசுல பாத்தீங்களா நீங்க இதெல்லாம், நீங்க பாத்தீங்கன்னா உனட சின்ன வயசுல இன்னைக்கு எங்கட ஜனஸ்தம் சொன்ன நிலைமை. காரணம் அவங்க நினைச்சாங்க இன்றைக்கு எங்களோட சாப்பாடு நினைச்ச மாதிரி தின்னேலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஆப்பிரிய நஞ்சு எங்களுக்கு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது என்ன தெரியுமா, உங்களோட வாய்க்குள்ள போட்டீங்க சாப்பாடு வயிற்றுக்கு போயிட்டுச்சு, போடக்கூடிய நேரத்தில் பசி இல்லாம சாப்பாடுறத நீங்க எழுதி வச்சுக்கணும், பசி வராம சாப்பிடக்கூடாது நல்லா யாது வச்சுக்கணும். கொலஸ்ட்ரோலுக்கு அடிப்படை காரணம், கொலஸ்ட்ரோலுக்கு அடிப்படை காரணம் பசி வராம சாப்பிடுறது இல்லைச்சா, சும்மா நாங்க டைமுக்கு தின்றன்றது இருக்குதே, இது இஸ்லாம் சொன்னதல்ல, இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை நீங்க சாப்பிடுவோம் அப்படின்னா பசி வரணும். சஹாபாக்களுடைய விஷயத்துல எழுதுறாங்க எப்படின்னா, எப்ப பசி வருதோ அப்பதான் சாப்பாடை தேடி வெளியில் இறங்குவாங்க, பசி வந்தா தான் சாப்பாடை தேடியே வெளியில் இறங்குவாங்க. எங்களுக்கு இன்னைக்கு பசியெல்லாம் வாரத்துக்குள்ள ஃப்ரிட்ஜில் ஸ்டப் பண்ணி வச்சுக்கிறோம், சும்மா மனசுக்கு நினைச்ச மாதிரி கொடுக்கறது சாப்பிட்றது. நீங்க சொன்னா இன்னைக்கு போயிட்டு பாருங்க ஹாஸ்பிட்டல்ல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் ப்ரோக்ராம்களுக்கு போனா 22 வயசுக்குள்ளக்கு எப்படி கேன்சர் வாரது, 16 வயசுக்குள்ளக்கு எப்படி கேன்சர் வாரது, 23 வயசுக்குள்ளக்கு சுகர் ஹை லெவலுக்கு போயிட்டீங்க, 400-500 அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க, எத்தனை வயசு தெரியுமா 23 வயசு, எப்படி இது 16 வயசுள்ள கிட்னி ஃபெயில் ஆகிக்குது. யோசிச்சு பார்க்கலுமா, ஒரு வாலிபர்த்தர் மோத்தா போயிட்டாரு, அவரு நானோட மகன் என்ன கோல் பண்றாரு, அவரோட தம்பி அவரோட மாமா கோல் பண்றாரு, அது என் நானோட மகன் சாட்சக்காரர், என் நானோட மகன் மோத்து, நாங்க எத்தனை வயசு 19 வயசு, என்ன செய்யுது கேன்சர் அதை தம்பி, கடைக்கு சாமி வாங்க போனேன், நாங்கிட்ட பஸ் எங்க அவட தாத்தட மகன் கேன்சர் அதை இந்தியாவை கூட்டு வைக்கணும் துவாசிங்க அதில் தம்பி. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒருத்தன் ரோட்ல அந்த கீரை வீட்டுட்டு போறான்னு அவன் சொல்றான், மாத்தியா தவசர ருக்கல் ஹயசியா கம்பகர துன்சியா பெகத்வல்ட தெரிஞ்சா மாத்தியா அப்படின்ட்டான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனையும் ஆபீஸ்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து வந்து அதாவது உங்களை மெம்பர் ஆக்கிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 3 முறை சுகர் ஃப்ரீயா செக் பண்ணிடு, கொலஸ்ட்ரால் ஃப்ரீயா செக் பண்ணியது. ஏன்னா நீங்க நோயாளின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே வந்து வாகனம் பார்க் பண்ணோம் இடம் இல்லை. அவ்வளோ நோயாளிகள், அவ்வளோ கஷ்டம். யாருமே சொல்லல நான் நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்லல. காரணம் இதுதான், எங்களோட சாப்பாட்டுல மெயினா ஃபெஸ்டா எங்களோட சாப்பாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை. நல்லா யாருக்கும் நான் சொல்றதை நீங்க தலை கெடுங்க, நான் சரியத்தை சொல்லுங்க. இஸ்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை காட்டி தந்தி. இதுல முதலாவதாக சாப்பாடுடைய விஷயத்துல வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொடுக்கணும். பசி வந்தா சாப்பிட்றத நீங்க கம்பல் ஆக்கிக்கோங்க. பசி வராம சாப்பிடுறது இல்ல, முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க இது சரியா எங்களுக்கு வலியுறுத்துற ஒரு விஷயம் உண்டு. பின்னாலதான் ஹதீஸ் சொல்றேன், அதுக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஹதீஸ் வருதுன்றத நான் சொல்றேன். பசி வராம சாப்பிடுறதுக்குதே நோயை உண்டாக்கும். ஓவர் ஈட்டிங், அதிகமா சாப்பிடுறது பொடியிட ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆகும். ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமின் குடலை வந்து ஏழா பிரிச்சா ஒரு முஃமின் குடல்ல அந்த ஒரு பகுதி நிறையத்தான் சாப்பிடுவான். ஒரு முஃமின் அல்லாத ஒரு மனிதன் ஏழு குடலுடைய ஏழு பகுதி நிரம்புறதுக்கு சாப்பிடுவான். முஃமின் அல்லாத மனிதன் அந்தளவு தூரத்துக்கு எங்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்குது சாப்பாட்டுடைய விஷயத்துல. நான் அதுல என்ன முறையில சாப்பிடுறேன்றத பின்னால சொல்றேன். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாப்பாடுடைய விஷயத்துல வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுங்க. தண்ணி, தண்ணிய வந்து உடனே பாவிக்கவான். தண்ணி குடிக்கிறது எப்பண்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுக்கு முன்னாலேயோ சாப்பாட்டுக்கு பின்னாலேயோ தண்ணி குடிக்கிறது இல்லை. தண்ணி எப்ப குடிக்கிறதா, சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால தண்ணிய குடிங்க. இப்ப அப்படியே அரை மணித்தியாலத்துக்கு பின்னால சாப்பிடுங்க. தண்ணிய குடிச்சுனே சாப்பிடவானும், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால உடனே தண்ணி குடிக்கிறது எப்படின்டா, சாப்பிட்டீங்க இப்ப தண்ணி தாகம் வந்துருச்சு, தண்ணியை எடுத்து குடிக்கிறது எப்படின்டா. அல்லாமா இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவங்கள்ட்ட ஹக்கீம் ஜாலினூஸ் சொல்லக்கூடிய டாக்டர் சொல்றாரு, நீங்க சாப்பிட்டோன்னே தண்ணிய குடிக்கிறது, தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணி கிளாஸ் எடுத்து சாப்பிட்டோன்னே குடிக்கிறது எப்படி தெரியுமா, அந்த அளவு நஞ்ச குடிக்கிறதுக்கு சமன் அப்படின்னா. சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கிறது, கிளாஸ்ல எவ்வளவு தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ நஞ்சதான் நீங்க குடிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளால இருக்கிற எங்கட டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குது, மெஷின் இருக்கு. இந்த மெஷின்ல வந்து நீங்க சாப்பாடை போட்டதுக்கு பின்னால அந்த அந்த சாப்பாடு அது வந்து செமிப்பாடை இடைய செஞ்சுக்கொண்டு இருக்குது. நீங்க தண்ணியை ஊற்றினோடனே அந்த ஒர்க் எல்லாம் நின்றுடும். அதனாலதான் அதிகமான பேருக்கு டாய்லெட் ப்ராப்ளம், சரியான முறையில டாய்லெட்டுக்கு போறது இல்லை, கப்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், ஒழுங்கா பூர்த்தியா டாய்லெட்டுக்கு போறது இல்லை. காரணம் என்னண்டா, இந்த சாப்பாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை. எத்தனையோ பேருக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடிய அந்த தண்ணிய பாவிக்க தெரியாதனால தண்ணி தாகம் எப்ப வருதோ அப்ப குடிங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா சாப்பாட்டுடைய நேரத்துல தண்ணிய முற்றுமுழுதாக நீங்க தவிர்த்துக்கோ. முன்னால குடியும் லேட்டாவே குடிங்க, இடையில எந்த காரணத்தை கொண்டு குடிக்கவான். ஆ கஷ்டம், தண்ணி தாகம் பொறுக்கலாதான். அப்படி கொஞ்சம் இந்த இடத்துக்கு எடுங்கோ, இப்படி எடுத்து தொண்டையை நினைச்சுக்கோங்க வாய்க்குள்ள. ஆனா உள்ளுக்கு தண்ணி அனுப்பவானம் அனுப்பினீங்கடா, உள்ளுக்குள்ள அசிட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே படுத்துடும். உங்களோட சாப்பாடு போய் அப்படியே நிற்கும், அதுக்கு மேல தண்ணியை ஊத்துவீங்க, அதுல மிளந்து கொண்டிருக்கும். இப்ப செமிபாடு அடைய மாட்டாரு. இப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லா போயிட்டு சோம்பல் தனம் உண்டாகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக. விசேஷமா பெண்கள் பாருங்க, அவங்களோட நிலைமை இன்றைக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமை. காரணம் இதுதான். அதுல சாப்பாடுடைய விஷயத்துல முழுமையான முறையில தண்ணி உங்களுக்கு அந்த நிலைமையில நீங்க ஆக்கிக்கொண்டு சாப்பிடக்கூடிய நேரத்துல ரொம்ப யோசிச்சு கொஞ்சத்தை சாப்பிடுங்க. சாப்பிடுறதுலயும் நிறைய வெரைட்டிஸ், கொழும்ப பொறுத்த வரையில ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கையா மாறி. இதுல கடை சாப்பாடு எவ்வளவு தவிர்த்து குறையிலுமோ நூத்துக்கு நூறு தவிர்த்துக்கோங்க. கடை சாப்பாடு சாப்பிடுறதுனால வாழ்க்கையில பரக்கத்து இல்லா போகும், ஞாபக சக்தி இல்லா போகும், எல்முடைய பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது, முகத்துடைய பிரகாசம் போகும். இந்த கடை சாப்பாடு எந்த விதத்துல சாப்பாடு செய்யறாங்கன்னு தெரியாது, அறாமலால் பேன்றாங்களா தெரியாது. இது கடை சாப்பாடு எவ்வளவு தவிர்க்கலமோ தவிர்த்துவங்க. அதுல விசேஷமாக பாவிக்கக்கூடிய எத்தனையோ கெமிக்கல் அழிக்கு, அஜினோமோட்டோ போன்றது பெரிய நஞ்சு. எங்கட உடம்புடைய முள்ளெல்லாம் கரைக்கும். எத்தனையோ நாட்டுடைய ஜமீத்துல உள்ள மக்களுக்கு ஹராம் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க, அதை பாவிக்கிறது. எங்களோட நாட்டுல சர்வசாதாரணமா ஹோட்டல்கள் அது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்குது. வாய்க்கு ருசி மாதிரி விளங்குது. 35 வயசுல அந்த வாழ்க்கையை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். சிலவங்க நினைக்கிறாங்க எப்படி தெரியுமா, நாங்க சாப்பிடுறோம் தானே, ஒன்னும் நடக்குது இல்லை, சாப்பிட்டு கொண்டுதானே போறோம், ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதோட வாழ்க்கை முடிகிறது இல்ல, அதுக்கு போற ஒரு 5-10 வருஷத்துக்கு போற அவட நிலைமைய அவர் யோசிக்கிறார் இல்ல. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சாப்பாட்டுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கறி நல்லா யாரு வச்சுக்கோங்க, 2 கறிய சேர்த்து சாப்பிட்ட சரித்திரம் கிடையாது. 2 கறி சாப்பிடக்கூடிய நேரத்துல 1 கறி தான் நீக்கும், இறைச்சியும் ரொட்டியும் அல்லது இறைச்சி மட்டும். இந்த எங்களை மாதிரி வெரைட்டிஸ் இருக்குல்ல, இன்னைக்கு எங்களோட நிலம் என்ன தெரியுமா, சோறு, இறைச்சி, பருப்பு, கிழங்கு, கேரட், களியா, சுண்டல், எங்கேயாவது போயிட்டா பருப்பு காணும் இல்லையா, கறி 2 குறைஞ்சி இல்லையா, எங்களுக்கு திருப்தியும் இல்லை. இது எங்களுக்கு தெரியாது, எங்களோட உடல் எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் அதால பாதிக்கப்படுது. இறைச்சி இது ஒரு ஹெவியான ஒரு சாப்பாடு, இதோட சேர்த்து மற்ற எல்லா கறிகளும் ஹெவியான சாப்பாடுகள். நீங்க வயிற்றுக்குள்ள போட்டோடனே இந்த வயிறு இருக்குது, இந்த வயிறுக்குள்ள இருக்கிற மெஷின் லேசா இருக்கிற சாப்பாடு எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிடும், சோறு மற்ற கிழங்கு அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிடும். இப்ப உடலுக்கு தேவையான அந்த பிளட் சப்ளை பண்ணியாச்சு, இப்ப எது பேலன்ஸ் ஆகிற இறைச்சி, இப்ப இது கொஞ்சம் லேட் ஆகும், இப்ப முள்ள முள்ள டைஜஸ்ட் ஆக இது சரி வருது இல்ல, இப்ப மூட்டு வலி, இங்களை கால் வலி, காலை நீட்டோடும், காலை மடக்கேதா, கொஞ்ச நேரம் வச்சு கொண்டிருக்கேதா, சாயோடும், எல்லாம் ஏற்படுறது என்னண்டா, உடல்ல கொலஸ்ட்ரால் ஏற்பட்டிருக்கு. இங்களை சாப்பாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை, சாப்பாட்டுடைய அந்த டைஜஸ்டுடைய சிஸ்டம் ஏற்பட்ட பிரச்சனை. ஹதீஸ்ல வந்திருக்கு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னா, பாலிகிட்டே பால், பாலை குடிச்சாங்கண்டா இறைச்ச சாப்பிட மாட்டாங்க, இறைச்ச சாப்பிட்டா பாலை குடிக்க மாட்டாங்க. என்றால் ரெண்டும் பவர்ஃபுல்லான எனர்ஜி, பவர்ஃபுல்லான சக்தி, இறைச்சி தனியான சக்தி, பால் தனியான சக்தி, இது ரெண்டும் உடலுக்குள்ள போனால் அதுக்கு ஒரு உடம்பு செழிப்பாடு அடையிடத்துல உள்ள பிரச்சனை உண்டாகும். அதனால ரொம்ப கவனமான முறையில என்னோட சாப்பாட்டுல நீங்க 1 கறிய செய்யறீங்க, கஷ்டம் தான், சிரமம் தான், இதை பழகிக்கிறோம். ஆனா நான் சொல்ற நூலுக்கு ஒரு புத்திமதி மாதிரி நீங்க இதை பலவ பண்ணு, உங்களோட வாழ்க்கை செலவும் லேசாகும், வீட்டுல பெண்கள்ட பிரச்சனையும் இல்லா போகும். கஷ்டம் 1 கறிய மட்டும் பாவீங்க நீங்க, உங்களோட சோத்தோட ஒரு இறைச்சி, உங்களோட ரொட்டியோட ஒரு இறைச்சி, இப்பியாபத்தோட இறைச்சானம் இப்படின்னு சொல்ல, அல்லது பருப்பு மட்டும் ஒரு சுண்டலை சேர்த்துக்கோங்க, வேற 3 கறி 4 கறிக்கு போகவே வேணும். இது உங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும். அதுலயும் ஃபாஸ்ட் ஃபுட்ட ஹராம் ஆக்குங்க, வெளியில போயிட்டு மெக்டோனல்ட்லயோ கேஎஃப்சிலயோ டொமினோஸ்லயோ அங்க எங்க போயிட்டு தின்றத விசேஷமா வாலிபர்கள் ஹராம் ஆக்குங்க. அது எங்கட பல்ல மட்டுமல்ல, சுகருடைய லெவல் ஹை லெவல்ல இருக்கு, அதை உருவாக்கினவனே அதை காட்டி கொடுத்தவனே சொல்றான், அதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க சொல்லி. இன்னைக்கு பாருங்க, எங்கட நாட்டுல யாரும் அந்நியவங்க யாரும் போறது இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, ஆனா அவன் வந்து வேற ஒரு விதத்துல அவன் உடலை நாசமா இருக்கிறான், ட்ரக்ஸால இல்லாட்டி அல்கோஹோலால அவன் வாழ்க்கைய அவன் வீணாக்கி சொல்றான். ஆனா இந்த சைட்ல நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் 100 அந்த சொல்லு ஹராமாங்க, அதுல விசேஷமா பனி, இந்த பன் ஐட்டங்கள் தானே, இதை உங்களோட வீட்டுக்கு எடுக்கிறத ஹராமாங்க, பான் எடுக்கிற ஹராமாங்க, இது ஈஸ்ட் உங்களோட வயிற்றுக்கு ஆகப்பெரிய டேஞ்சரை உண்டாக்கும். சின்ன ஆட்டை மாவால செஞ்ச 1 ரொட்டிய சாப்பிடுங்க, இது போதும். இன்னைக்கு நாங்க நினைச்சோம் நிறைய சாப்பிடுறதா எங்க உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி, அது 100 தவறான கருத்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யாரும் இல்லை, ஹஜ்ரத் சஹாபாக்கள் இவங்களை விட சக்தி வாய்ந்தவங்க யாரும் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை கேளுங்க, 1 நாள் சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பாடு கம்ப்ளீட்டா இல்லை. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல அழிவுல எல்லாம் உள்ளவங்களிடத்துல கொஞ்சம் ரொட்டி வருது, ரொட்டி, அந்த ரொட்டியை என்ன செய்யறாங்கன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டியை எடுத்து, அந்த அழிவுல எல்லாம் அந்த ரொட்டியை எடுத்து என்ன தெரியுமா செய்யறாங்க, கொஞ்சம் சுத்தி அதுல ஃபாத்திமா ரலி எல்லாம் உள்ளவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, அலி ரலி எல்லாம் கொடுக்குறாங்க, போயிட்டு உங்க வாப்பனை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில கொடுத்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டியில ஒரு துண்டை பிச்சு வாயில போட்டுட்டு சொல்றாங்க, மகள்
மூணு நாளைக்கு பின்னால இப்பதான் உங்களோட வாப்பட வாயில ஒரு சவலம் சாப்பாடு போகுதுன்னு சொல்லி சொன்னான். யாரு? உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பிடுறதுக்கு பஞ்சமா? சாப்பிட கஷ்டமா? அல்லாஹு தஆலா நினைச்சாண்டா, அல்லாஹ் அவங்க நாடி இருந்தாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கேட்டு இருந்தாங்கண்டா, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டை ஃபாஸ்ட் ஃபுட்டால நிரப்பலதா, ரொட்டியால இறைச்சால நிரப்பலதா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உம்மத்துக்கு விளங்க வைக்கிறாங்க, உங்களோட வயிற்ற பசியில போடுங்க, சாப்பிட்டுறதுக்குரிய நிலைமைக்கு போகவா நம்பிங்க. உங்களோட சாப்பாடு உங்களோட வாழ்க்கையை வீணாக்கும், உங்களோட வயிறு நிரம்புறது உங்களோட வாழ்க்கையில நோயை உண்டாக்கும், விதவிதமான நோய். நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் ஆகிக்கிறாங்க, நல்ல வாலிபரா இருக்கிறாங்க, ஆனா நோயில மாட்டிப்படக்கூடிய ஒரு நிலைமை. சாப்பாடே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையில தேவைக்கு கொஞ்சம் சாப்பாட உங்களை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை. இதுல கோதமா 100% தவிர்த்துக்கோங்க. ஆட்டா மாவை கொஞ்சத்தை பாவீங்க, பிரச்சனை இல்லை. கோதமாவை முற்றான் இல்லாம நிப்பாட்டுங்க. ஆட்டமாவை தொடரா பாவிக்கிறதுக்குரிய நிலைமையை உருவாக்குங்க. ஆட்டமா கொஞ்சம் பாவிச்சாலும் பரவாயில்லை, உடலுக்கு அது ஆரோக்கியமாக அமையும், எந்த பிரச்சனையும் இல்லை, மூளை வேலை செய்யும், நல்ல சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு நிலைமை உருவாகும். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சொல்லி இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த இந்த சாப்பாட்டுடைய மூலம் அந்த வைத்தியர் கேட்டாரே, ஹாரூன் ரஷீதுல குர்ஆன் ஆயத்தை கொஞ்சம், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல உங்களோட சாப்பாட்டை நீங்க கம்மி பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது அவர் கேட்டாரு, உங்களோட ஹதீஸ்ல என்ன வந்தீங்க? இந்த ஆலிம் சொன்னாரு மூணு விஷயம். ஒன்று, நீங்க எப்ப உங்களோட உடம்புக்கு எது தேவையோ அதை கொடுங்க, எது தேவையோ அதை கொடுங்க. உங்களோட இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய எதை பையிறே அதை பாதுகாத்துக்கோங்க. மூணாவது சொன்னாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அல் விகாயா ஹைரும் மினல் இலாஜ். நோய் வாரத்துக்கு முன்னால் உங்களோட உடலை நீங்க பாதுகாத்துக் கொள்றது இது ஆகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நோய் வாரத்துக்கு முன்னால் உங்களை நீங்க பாதுகாத்து கொள்வது, இது மூணு நல்ல யாரு. முதலாவது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. பசி வந்தா சாப்பிடுங்க, தாகம் வந்தா தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தா தூங்குங்க. பசி வருது சாப்பிடுங்க, தாகம் வருது குடிங்க, அதுக்கு வினால தூக்கம் வருது தூங்குங்க. பசி வராம நீங்க சாப்பிட வானம், பசி வராம சாப்பிட வானம், தாகம் இல்லாம குடிக்க வானம், தூக்கம் இல்லாம நீங்க தூங்க வானம். மூணு விஷயம், பசி இல்லாம சாப்பிட்டா நோய் கூடும். மூணு மூணு விஷயத்தை நீங்க முழுமையான முறையில கவனிச்சுவோங்க. மூணும் மிக முக்கியமான விஷயம் என்னண்டால், பசி வராம சாப்பிடுறதுக்குதே உங்களோட உடல்ல நோய கூட்டும், தாகம் வராம தண்ணீரை குடிக்கிறது நோய உண்டாக்கும், தூக்கம் வராம தூங்குறது மந்த புத்திய உண்டாக்கும். மூணு விஷயமும் இத நாங்க பேணி கொள்ளலண்டால் எங்களோட வாழ்க்கையில பெரிய நஷ்டத்தை சந்திப்போம். தூக்கம் வராம, தூக்கம் வருது இல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட் போடுறாங்க. எதுக்கு தூக்கம் வருது இல்லையே அப்படின்னு? ஏன்னா நாள் அவட அந்த ரொட்டேஷன்ல உள்ள சிஸ்டம் பிழை, அவட எல்லா வாழ்க்கையில ஏனைய சிஸ்டம் பிழையானதுனால ஒழுங்கா தூக்கம் வருது இல்ல. ஒழுங்கா டயர்ட் ஆனாருண்டா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கலி வரும். பாருங்க, இன்றைக்கு தலைவலி மூணு வகையான தலைவலி வரும். ஒன்னு இந்த முன்பக்கம் வலிக்கும், இன்னொன்று வந்து இந்த முன்பக்கம் வலி, இந்த நடு நடு மேல உச்சி வலிக்கும், இன்னொன்று வந்து பின்பக்கம் வலிக்கும். இந்த முன்பக்கம் ஈக்குதே, முன்பக்கம் வலிக்கிறது காரணம் அல்லாட ஏற்பாடு. எங்களுக்கு தூக்கம் குறைஞ்சா முன்பக்கம் வலிக்கும். நாங்க அதுக்கு என்ன செய்யறோம், உடனடியாக மருந்துக்கு போறோம். ஆனா எங்களுக்கு தெரியாத தூக்கம் குறைவுனாலதான் எங்களுக்கு இந்த தலைவலி ஏற்படுது. இந்த மேல் பக்கம் வலிக்கிறது காரணம் தண்ணி உடம்புல குறைஞ்சிக்குது. நாங்க நினைக்கிறோம் தலைவலி உடனே டேப்லெட் பெனடோல். பின்பக்கம் வலிக்கிறது காரணம் மேல உஷ்ணம் ஈகுது. உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நாங்க எங்களோட உடலுக்கு தேவையான குளிரை உண்டாக்குறோம். இதெல்லாமே வந்து எங்களோட விதவிதமான நிலைமைகள். உடலுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய ராகத்தை கொடுக்கலண்டால் அதுக்கெல்லாம் நோய் உண்டாகும். அதுல சாப்பாடு, குடிப்பு, தூக்கம், இது மூணையும் பேணிக்கொள்ளும். இதுல நீளமான நீளமான விஷயங்கள் நான் சுருக்க சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இதுல இது மூணையும் பேணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில தூக்கம் வந்தா தூங்குங்க, அப்படி இல்லையா குர்ஆன் ஓதுங்க, திக்ர செய்யுங்க, எழுதுங்க, வாசிங்க, படிங்க,
அது போல தூக்கம் வர்றது தூங்கிடுங்க. எழுமுறை டைமுக்கு நீங்க அந்த டைமுக்கு நீங்க எலும்புகள் துவாக்கள் ஓதிக்கொண்டு தூங்கினீங்கடா, அதுக்கு பின்னால உங்களுக்கு முழிப்பு வரும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் தான், தண்ணி தாகம் வந்தா நின்று கொண்டு கட 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 கடந்து அடிச்சு முடிச்சாதீங்க. தாகம் வந்தா பிஸ்மில் சொல்லி அழகான முறையில் 3 மீட்டரு அழகா குடிங்க, சந்தோஷமா குடிங்க. 3 மாடல் நீங்க குடிச்சு பாருங்க. தண்ணி தாகம் வருது, 3 மாடல் எடுத்து அமைதியா குடிங்க. தண்ணி தாகம் 100% இல்லா பேசுது. பெரிசா குடிக்க தேவையில்ல, புல் போத்தலே குடிக்க தேவையில்ல, ரசிச்சு குடிங்க 3 மாடலே. அல்ஹம்துலில்லான்னு மறுபடியும் தண்ணி தாகம் வருதா 3 மீட்டர் குடிங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அறிவித்தல் தருவாங்க டாக்டர்ஸ் மார், என்னண்டா நல்லா தண்ணி குடிங்க சொல்லி. நல்லா தண்ணி குடிக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. உடலுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தான் கொடுக்கணும், அதை விட கூட கொடுக்க கூடாது. தேவையான அளவு குடிச்சுக்கீங்கடா சரி, அது தண்ணி தாகத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அதன் மூலமாக தண்ணி தாகம் வந்ததுக்கு பின்னால தண்ணி குடிக்கிற நிலைமை வரும். இது 3 விஷயமும். அதே மாதிரி சாப்பாடு பசி வருது சாப்பிடுங்க, பசி இல்லாம தின்னவானும். முன்னுக்கால கொண்டு வந்து வட்லாபத்தை வச்சுக்கிறாங்க, பிரியாணி வச்சுக்கிறாங்க, எல்லாம் வெரைட்டிஸ் உடைய சாப்பாடு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க, பெஸ்ஸா மீறிங்க. கூட்டாளி ஒருத்தர் இருக்கிறார் இன்ஜினியர், அவருக்கு கிட்டத்தட்ட 74 வயது ஆகுது. நான் நம்புறதுக்கு இங்க நிக்கிற நான் சும்மா சொல்றேன், என் வாலிபர்கள் கூட அவரோட நடக்க மாட்டாங்க, அவரோட பேச நல்ல நல்ல ஹெல்த்தியா பேச மாட்டாங்க, ஏறி இறங்கவும் மாட்டாங்க. ஆனா அவரை பார்த்து அவர் இன்ஜினியர் ஒருத்தர், அவரு சாப்பாடு அவரு சகன்ல உட்கார்ந்தாலும் லிமிட் இவ்வளவு தான் சாப்பாடு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னால எதை கொடுத்தாலும் அப்படின்னு ஆச்சரியம் ஆகிக்குது. 74 வயது சாப்பாடு அவ்வளவு கண்ட்ரோலா ஆகிக்கிறாரு. வெளிநாட்டுல 30-40 வருஷம் இருந்த ஒரு மனிதன், ஆனா அவ்வளவு தூரத்துக்கு அவரை பாதுகாத்து கொண்டு இன்னைக்கு ஹெல்த்தி ஆகிக்கிறாரு. எந்த நோயும் இல்ல, எந்த சாப்பாடை கொடுத்தாலும் தின்றதுக்குரிய நிலைமையா உருவாக்கி வச்சு. ஏன்னா ஆரம்பத்தில இருந்து பாதுகாத்தது. இன்னைக்கு 30 வயதான இருப்பத்தி நேலா, இன்னைக்கு 30 வயது பிந்தினோடனே எங்களுக்கு சாப்பாடு தினத்துல பயம், எங்களுக்கு ட்ரிங்க் குடிச்சதுல பயம். அதுல இன்னொரு விஷயம் முக்கியமாக, சாப்பிட்டதுமே காஃபியோ டீயோ பிளேண்டியோ குடிக்கிறத ஹராம் ஆக்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நோய் தேவையா நீங்க இதை குடிங்க. என்றால் சாப்பிட்டதுக்கு பின்னால் ஒன்றும் இல்லை, பழங்களை கூட தின்னவானம். சாப்பிட்டோன்னு பழத்தை தின்றது வயிற்றுக்குள்ள கேஸ உண்டாகும். பழம்ன்றது எங்கட செப்பரேட்டான ஒரு சாப்பாடு, அதை நீங்க தனியா சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்ப டைம் கிடைக்குதோ பசி வருது அந்த நேரத்தில் பழத்தை சாப்பிடுங்க. சாப்பாடு ஒன்லி மீன்ஸ் திண்டிங்களா முடிஞ்சு, அது போல உங்களோட வயிற்றுக்கு ஒண்ணு கொடுக்க வேணும். நீங்க உங்களுக்கு பொறாடு டைம்ல தந்தே வருதா, வாழைப்பழத்தை தின்னுங்க, ஆப்பிள தின்னுங்க, கிரேப்ஸ் தின்னுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடோட முன்னுக்கோ பின்னுக்கோ பழத்தை சேர்க்க வேணும். பழத்தை சேர்த்தீங்கடா கேஸ உண்டாக்கும், டாய்லெட் ப்ராப்ளம் உண்டாகும். சிலவங்க கம்பல் ஆகி கொண்டிருக்கிறாங்க, இதுல வீடுகள்ல சாப்பாடு எல்லாம் வச்சுங்களா, பழம் எங்களை கிரேப்ஸ் ஆப்பிள் இதெல்லாம் சும்மா ஷோ தான், ஆரோக்கியம் இல்ல. பியோவா இருங்க, சுத்தமா இருங்க, சாப்பாடு மட்டும் தான், வேற ஒன்றும் இல்ல. வேற பொருள் தேவையா குடிங்க சாப்பிடுங்க. இதுல இன்னொரு விஷயம், யாரையும் போட்டு தின்னு 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 கம்பல் பண்ணவான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வயிற்ற கொடுத்திருக்கிறான், அவனுக்கு தெரியும் எவ்வளவு தின்னோனும். தின்றாச்சு அவ்வளவு தான். வீட்டுல இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு தாய்மார்கள், மனைவி இறக்கம் கூடி போடு போடு போடு, அப்புறம் நோய்வாய்ப்பட்டு படுத்தி வர அவங்களே தான் ஹிதுமத் செய்ய வேண்டிய நிலைமை. ஒரு மனிதனுடைய உடலுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். ஆனா சின்ன பிள்ளைகள் தின்னேலாண்டு கலவுல சொல்றதுக்காக வேண்டிய அவங்களை விட்டுறதும் இல்லை. அவங்களுக்கு தேவையான அளவு நான் வருவோம். சின்ன பிள்ளைகளுக்கும் லிமிட் தாண்டினோடனே கொடுத்தீங்கன்னா சத்தி வந்துடும். அப்படியே ஏசி அடிச்சு கொடுக்க போனா வெளியில் எடுத்துடுவாங்க, வாமிட் பண்ணிடுவாங்க. காரணமா தான் எவ்வளவு தேவையோ அவங்க போட்டிக்கிறாங்க, அதுக்கு மேலால போட்டு அவங்களை கஷ்டப்படுத்தவான. நீங்க அதான் அங்க சொல்லப்படுற விஷயம், ஹதீஸ்ல வர விஷயம் இதெல்லாம். அப்ப நாங்க எங்களை கொண்டோம். அதுல விசேஷமா இன்னொன்று, பொதுவா எல்லா இடத்துலயும் நான் சொல்றது இல்ல, பைலஸ் கோழி பைலஸ் முட்டைய ஹராம் ஆக்குங்க. பைலஸ் கோழி உங்களோட வாழ்க்கையில பெரிய விளைவை உண்டாக்கும். இப்ப 9 நாள்ல கோழிய உண்டாக்குறாங்க, 9 நாள்ல. இது சிலவங்க பைலஸ் கடையை வச்சுக்கிறான். ரொம்ப கவலையான விஷயம். இன்னைக்கு வாலிப பெண்கள் வயதுக்கு வாரத்துக்கு முன்னாலே அவங்களோட அந்த உடம்பினுடைய உஷ்ணத்துல வித்தியாசமான நிலைமைகளை உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணமாக அந்த வைரஸ் கோழி அமைஞ்சிருக்கு. வைரஸ் கோழி வேக்சினேஷன் தான் பாவிக்கப்படுது, அங்க ஊசடிக்கப்படுது வேக்சினேஷன். இன்னைக்கு சில சொல்றாங்க சிக்கன் பப்பா அப்படின்னு சொல்லி, அவர் கோழி இல்லாம சாப்பாடு இறங்காது, அது போல டேப்லெட் இல்லாம வாழ்க்கை இறங்காதுன்ற நிலைமைக்கு பேசிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு ஏழுமோ கோழிய ஆறாமாகும். உங்களுக்கு சாப்பாட்டுல கோழிய சேர்க்கவே வேணும். எங்கேயாவது போனாலும் கூட கோழி தின்றதில்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க உங்களை ஆக்கிக்கோங்க. இது நான் சொல்றேன், சாப்பாட்டுல பேண வேண்டிய விஷயங்கள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலைமையில சாப்பாடு நாங்க ஆக்கி கொண்டா எங்களோட உடல் ஆரோக்கியமான உடலாக மாறும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுல சாஃப்ட் ட்ரிங்க், கோகோலா, பெப்சி, என்னென்ன சாஃப்ட் ட்ரிங்க் பஜார்ல இருக்குதோ இதை முற்றிலும் தடுத்துக்கோங்க. சாஃப்ட் ட்ரிங்க் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைய உண்டாக்கும்டா. இப்ப கரண்ட் உள்ள ரிப்போர்ட்ட சொல்றேன், பைலஸ் கோழி கேன்சரை உண்டாக்கும், அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்கும் உங்களுக்கு கேன்சரை உண்டாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ல ஆக பாத்தீங்கன்னா ஈக்குது, முதலாவது பிஹெச் 2.4 ஈக்குது. பிஹெச் என்ன தெரியுமா? டாய்லெட் கழுவுறதுக்கு பாவிக்கிற ஹாப்பிக் ஈக்குது. அதுல போடுற கெமிக்கல், டாய்லெட்டை சுத்தப்படுத்துறது போடுற கெமிக்கல் தான் பிஹெச். அந்த ஹாப்பிக்ல 2.4 ஈக்குது. இந்த பெப்சில இந்த காகோல நீங்க இன்கிரீடியன்ஸ் எடுத்து பாருங்க, முதலாவது போட்டிருப்பான் பிஹெச் 2.4. ரெண்டாவது டிடிடி. தண்ணி ஒரு போத்தல்ல அதனுடைய தண்ணி ஒரு 500 லிட்டர் இருந்தா, 500 மில்லிலிட்டர் இருந்தா, அந்த 500 மில்லிலிட்டர்ல 4.50, அதாவது முக்காவாசி 450 மில்லி சுகர் இருக்குது. இதைத்தான் நாங்க குடிக்கிறோம். அதனாலதான் டாக்டர் முதலாவது சுகர் பேஷண்ட் சொல்லுவான், உங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் ஹராம் சொல்லி சொல்லுவான். லங்கடா கண்டேப்பா தமிழ் ஆட்டத்தின வச விச அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதனால அந்த சாஃப்ட் ட்ரிங்க் பொதுவா மத்தவங்களுக்கு, விசேஷமா வாலிபர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் உருவாக்கும், சிறுநீர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக்கும், நரம்பு தளர்ச்சியுடைய நிலைமையில உருவாக்கும், பான்ல கறக்கிற நிலைமை உருவாகும். இந்த 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 சாஃப்ட் ட்ரிங்க் உடைய இந்த வகைகள் இதை ஹராம் ஆக்குங்க. உங்களுக்கு பஜார்ல இன்றைக்கு அட்வர்டைஸ் போட்டு வச்சிருப்பாங்க அதை குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் உங்களை நோயாளியாக்கி அவன மருந்தை விற்கிறதுக்காக வேண்டி. அதுல இருந்து முழுமையா பாதுகாத்துவங்க. இதுக்கு பின்னால உங்களுக்கு நோய் வருதுண்டா. நோய்ன்றது வந்து எங்களை உடல்ல வந்து ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்குறதுக்கு ஏற்படக்கூடிய ஒன்றுதான் நோய். இன்னைக்கு அதுக்கு மருந்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு நாளும் உடனடியாக மருந்துக்கு போக சொல்லி இஸ்லாம் சொல்லல. இன்னைக்கு கொஞ்சம் பேர்ந்த ஒரு மென்டலிட்டி ஒண்டிக்குது. என்னண்டா இந்த சொல்லுவாங்க, துவாவும் தேவை மருந்தும் தேவை அப்படின்வாங்க. துவாவும் தேவை மருந்தும் தேவை அப்படின்னு. அப்ப நான் கேக்குறது என்னண்டா, மருந்துண்டா என்ன? யாருக்காக சொல்லலுமா மருந்துண்டா என்னண்டு? நாங்க மருந்துண்டா என்ன தெரியுமா நினைச்சிருக்கிற, சோமெல்லாம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, அல்ல தலைவலி வந்துருச்சு, நாங்க உடனடியாக டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட காட்டினதுமே பார்த்தா காய்ச்சல், சும்மா வந்திக்கிற காய்ச்சல். அவரு இது ஒட்டுமில்ல, வீட்டுக்கு திரும்பி போங்க அப்பாண்டா, என்னடா எனக்கு தெரியாது மருந்துகள் தெரியாது நினைப்பாரோ அப்படின்னதுக்கான சொல்லுவாரு. பிளட்டையும் யூரினையும் செக் பண்ணிட்டு வாங்க. இவர் அதுக்கு செலவழிக்கணும், வேண்டாம் பிளட் செக் பண்ற மெஷின், யூரின் செக் பண்ற மெஷின், இதெல்லாம் வந்து உருவாக்கி வச்சுக்கிறேன். தள்ளி விடுக்கிறது யாரு? அதை வச்சுக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓட சொல்லியே தான் எடுக்கணும். அவனுக்கு போனா அங்க எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அந்திக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை, சும்மா பொம்பளைகள் தான் இதில் அதிகமாகவே ஏமாறுற. இப்போ ஒரு 4 டேப்லெட்டை தந்தா அவனுக்கு தெரியும், இந்த டேப்லெட்டை கொடுத்தா ஒரு பிரயோசனம் இல்லை, 2 நாள்ல காய்ச்சல்லாம் லேசா போகும், ஆனா விஷயம் நடக்கணுமே தந்தோடனே எடுத்துட்டு வாரோம். நாங்க எல்லாருமே நினைச்சிக்கிற மருந்துண்டா இதுதான் அப்படின்னு. உலகத்தில் உள்ள எந்த மெடிக்கல் புக்ஸ்லயும் டெஃபினேஷன் ஆஃப் மெடிசின், மருந்துக்குரிய வலைவிலக்கணத்துல வரைவிலக்கணத்துல டெபினேஷன்ல இந்த டெபினேஷன் எழுதினது கிடையாது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட டெபினேஷன் இருக்குது மருந்துக்கு வரைவிலக்கணம். இன்னும் யாருமே சரியாக இதுக்கு வரைவிலக்கம், என்சைக்ளோபீடியால போயிட்டு பாக்கலும் எங்கேயுமே யாருமே இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். கடைசிக்கு சொல்றாங்க என்னண்டா,
உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களை பல்லு வலி, பல்லு வலிக்கு என்ன செஞ்சீங்க, ஒத்தட்ட வந்து சொன்னீங்க எனக்கு சரியான பல்லு வலி, அவன் தெரியுமா செஞ்சான் எங்கே மச்சான் அப்படின்னு அடிச்சான், அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு வலிய காணும், என்ன பல்லுடா வலிச்சிச்சு, வலிச்சு ஒண்ணு இருந்தது தேய்ச்சிங்க, பல்லு வலியே இல்லை. ட்ரீட்மெண்ட் என்ன நடந்துச்சு, அவன்கிட்ட கைப்பட்டது. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுது, மெடிசின் புக் சொல்லுது, கைப்பட்டுச்சே அதுதான் மருந்து. இந்த அளவு தூரத்துக்கு மருந்தை பத்தி சிம்பிளா சொல்லுது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆனா நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு மெட்ஃபோமிட்ட எழுதுங்க, டைஜஸ்டுட் இந்த டேப்லெட் எழுதுங்க, அந்த டேப்லெட் எழுதுங்க, நாங்க டாக்டருக்கு சொல்றோம், டாக்டரும் பாக்குறாரு எனக்கு என் பேங்க் பேலன்ஸை கூட்டணும், காருக்கு கட்டணும், என் வீட்டுக்கு கட்டணும், எல்லாத்துக்கும் கட்டணுமே தான் சல்லி எல்லாம் அவர் எல்லாத்துலயும் ஃபார்மசிலிருந்தும் ஒரு கணக்கு வரும், வேணும் அங்கே அக்ரிமெண்ட் நடந்திருக்குது அவன் டேப்லெட்டை விற்கிறதுக்கு, அப்ப அதெல்லாம் அங்கே எழுதிப்படும். நியமான அன்பார்ந்த சோதரில் மருந்து இந்த எங்கேயுமே இதுக்கு சொல்லல, இஸ்லாம் சொல்லுது, நல்லா கேட்டோம், எங்களோட ஷரியத் சொல்லுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மருந்த காட்டி தந்திக்கிறான், என்ன நோய் வந்தாலும் உடனே மருந்துக்கு போறத முதலாவது நிப்பாட்டுங்க, நீங்க டாக்டர்கிட்ட போறத நிப்பாட்டுங்க முதலாவது. எங்களோட உடல்ல அல்லாஹ் விதவிதமான நிலைமைகளை ஏற்படுத்துறான், உடல் ஆரோக்கியமா அடையிறதுக்கு. காய்ச்சல் வந்தா மூணு நாளே காய்ச்சல் இருக்கும், பயப்பட தேவையில்ல, மூணு நாளே காய்ச்சல் இருக்கும், ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது, மூணு நாளே காய்ச்சல் இருக்கும், அது மேல ஏற்படுற சூடு, அதை நீங்க குளிரால உங்கள சூட்டை இல்லாமல் ஆக்கிக்கோங்க, ஹதீஸ்ல வருது. நாங்க தடமாற தேவையில்ல, பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, சின்ன பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, பிறந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, விசேஷமா பால் குடிக்கிற புள்ள, ரெண்டு வயசு ரெண்டு வருஷத்துக்குள்ளால இருக்கிற பால் குடிக்கிற புள்ள, சளி வருத்தம் காய்ச்சல் வருத்தம் டாக்டர்ட்ட. இந்த கேளுங்க, இந்த வாகனங்கள் ஓட்டுறவங்க ஹயர் ஓடுறவங்க அதிகமான ஹயர் என்னடா, சின்ன புள்ள ஹயர் தர் எங்க டாக்டர்ட்ட லைன்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நாங்க நினைச்சோம் எங்களுக்கு மருந்து டாக்டர் உண்டு, ரெண்டு வருஷத்துக்குள்ளால புள்ளைக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் தாயிட பால விட பெஸ்டான மருந்து உலகத்துல வேற ஒன்றும் இல்லை, நாங்க யாரும் அதை விளங்குறது இல்லை. அதனாலதான் புள்ள கிடைச்சோடனே உங்களுக்கு ஒரு மென்டலிட்டியை உருவாக்குவான், என்ன தெரியுமா, தாய்ப்பால் கொடுக்கவாட, தாய்ப்பால் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, புள்ளைக்கு பொட்டி பால் கொடுங்க, புள்ளைக்கு மா கொடுங்க, மாவுண்டே எழுதி தருவான், இந்த மாவை கொடுங்க, எங்க இருக்குது இந்த பார்மசில இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என்றால் அந்த மா எவ்வளவு விற்கப்படுதோ அந்த டாக்டர் கமிஷன் வரும், என்றால் இவருடைய துண்டு அங்க போகுது அவனுக்கு தெரியும், இவர் தான் எழுதி அனுப்பிக்கிறார். இதெல்லாம் பெரிய மாடர்ன் மெடிக்கல் மாஃபியா, எல்லாம் என்ன அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது, நீளமான முறையில் இந்த ரிசர்ச் இதுல புழுமையான முறையில் இருக்கு, அதனால தெளிவான நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க எந்த காரணத்து கொண்டு பொட்டி பால கொடுக்க வாரம், நான் கேட்கிறேன், அல்லாஹு தஆலா ஒரு தாயுடைய உடல்ல பாலை உண்டாக்குறான்டா, அதை எதுக்கு உருவாக்குறான். இன்னைக்கு எத்தனை எத்தனை உலகத்தில் எத்தனை கோடி மக்கள், அதுல எத்தனை பேர் இன்னைக்கு மறந்துட்டு ஓடுறாங்க, எவ்வளவு பேர் ரோட்லயும் காட்லயும் அங்கேயும் இங்கேயும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க, வீடுகள்ல மருந்துக்கு போக வழி இல்லாம எல்லாம் மௌத்தா போயிட்டாங்களா, எல்லாம் உயிரில் இருக்காங்களா, எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறாங்க. நான் நம்புறதுக்கு எங்களோட வீடுகள்ல ப்ரொஃபஷனலா நல்ல ஸ்டடியா சாப்பிடுறவங்க மருந்துக்கு போறவங்க வீட்டை ஆரோக்கியமா இருக்கிற வெளியில அங்கேயும் இங்கேயும் திண்ணையில படுத்துட்டீங்க இல்லையா, என்ன மருந்து சாப்பிடுறாங்க, மருந்துக்கு போகவே இல்லாது அவன் உடல், யாரும் அல்லாஹ் தஆலா அப்படி வச்சது இல்ல. தாய்ப்பால் ரெண்டு வருஷம் கொடுக்கறது கம்ப்ளீட்டா தாய்ப்பாலை கொடுங்க, ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு பின்னால புள்ளைக்கு சாப்பாடை பழக்குங்க பரவா இல்ல, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிப்பாட்டிடவாங்க. உலகத்துல தாய்ப்பாலை விட பெஸ்ட் எனர்ஜி பெஸ்ட் பவர்ஃபுல் ஃபுட் வேற ஒன்றுமே இல்லை. அந்த புள்ளைக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி, சளி வந்தாலும் சரி, புள்ளிட மேல ரேஷ் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, பாலை நல்லா கொடுங்க. இன்னைக்கு சில புள்ளைகள் டாய்லெட் போறது இல்லை, புள்ள கிடைச்சி ரெண்டு மூணு மாசம் டாய்லெட் போடலன்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, உடனடியாக அந்த புள்ளைகளுக்கு மருந்துகள் தூக்கிட்டு போற, மருந்துகள் தூக்கிட்டு போக தேவையில்ல, ஏழு நாள் ஏழு நாளைக்கு டாய்லெட்டுக்கு போகாம இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏழு நாளைக்கு எடுக்கும். ஒழுங்கா தாயுடைய பால் ஊட்டுப்படலன்னா டாய்லெட் போகாது. தாய் ஏதாவது அஜீர்ணம் ஏற்படக்கூடிய சாப்பாடுகள் சாப்பிட்டிருந்தா, நேரம் தவறி சாப்பிட்டிருந்தா, குளிரான சாப்பாடு சாப்பிட்டிருந்தா, அது விசேஷமா சாக்லேட் ஐட்டங்கள் இதெல்லாம் பால பாலுடைய அந்த தன்மைகளை மாத்து புள்ளட வயிற்றுல ப்ராப்ளம் எல்லாம் உருவாக்கும். அப்ப தாய் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். தாய் பால் கொடுக்கறா, குளிச்சுட்டு வந்தோடனே புள்ளைய தூக்கி பால் கொடுக்கறா, இப்ப புள்ளட சளி உண்டாகும். தாய் சளி உள்ள குளிரான சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சோடனே பாலை கொடுத்தோடனே புள்ளட சளிய உண்டாகும். அது போல தூக்கிட்டு போற மறந்துட்டு அங்க ஒண்ணு அந்த சின்ன பாலகன், அந்த பாலகனுக்கு டேப்லெட்டையும் அதையும் கொடுக்கறதுனால என்ன நடக்கும்டா, அல்லாஹ் உடல்ல இயற்கையான ஒரு சக்தியை வச்சு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது எல்லாருடைய உடல்லையும் இருக்கிறது. உடல்ல எப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகள்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட் எல்லாம் வச்சுக்கிறான். அப்படி மூக்குக்குள்ளால அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய நேரத்துல உடனே அவன இங்க ஹார்ட்ல இருந்து மெசேஜ் போகும், இவர்ட மூக்குல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குது. உடனே அதுக்கு உடலுக்குள்ளால் உள்ள இடங்கள்ல இருக்கிற பங்கன் ஆகும், பட்ட 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 அந்த பங்கன் ஆகி உடனடியாக அங்க உள்ளுக்கால வருவாரு பெரிய டாக்டர். மூக்கில் ஏற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்றது அங்க சால்வ் பண்ண வந்து உடனே அது சீராகிடும். அதுக்கு முன்னால் இவருக்கு ஏன் அவசரம், எங்க போற டாக்டர்ட்ட போறேன்னு அவர் எழுதி கொடுத்தான் டேப்லெட்ட. அது சைட் எஃபெக்ட் என்ன, ஒன்றும் இல்ல, குடிச்சாச்சா, குடிச்சதுக்கு பின்னால உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதே அது இல்ல போயிடும். இப்ப நீங்க பாருங்க, 2 வருஷத்துக்குள்ளால பிள்ளைக்கு மருந்து கொடுத்து பழக்கினீங்கன்னா 6, 7, 8 வயசானாலும் நோய் வந்தா மருந்து குடிக்காம சீராக மாட்டாது, லேசாக மாட்டாது. காரணம் என்னண்டா, உங்களோட உடல்ல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருந்துச்சு. அல்லாஹ் வச்சிருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதுல ஒன்றுக்கு பயப்படுவான் சரி. உங்களுக்கு பாருங்க எந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் உடல்ல ஏற்படுத்தி செஞ்சிருக்கிறதா, தும்மல் போகும் பாருங்க, தும்மல் காலில் எழுவினே தும்மல் போகும், அப்புறம் இல்லா போகும். அது என்ன சொல்லுதுண்டா, உன் உடம்புல சளி ஏற்பட்டிங்கிறது கொஞ்சம் இப்ப நீ அதை இல்லாமல் ஆக்கிக்கோ. உடல்ல வாயு, உடல்ல வாயு சளி, அதே மாதிரி பித்தம், இது மூணும் இருக்குது. இது மூணும் எந்த பிரச்சனையும் இல்லை கணக்கா இருக்கும் வரையில. வாயு கூடினீங்கன்னா கூடிருச்சின்னா நோய் உண்டாகும், சளி கூடினா நோய் உண்டாகும், பித்தம் கூடினா நோய் உண்டாகும். அதை லிமிட்டா வச்சுக்கொள்ளணும், அவ்வளவு தான், வேறொன்னும் செய்ய தேவையில்லை. இப்ப இதுல நீங்க விசேஷமாக அல்லாஹ் வச்சிருக்கிற இயற்கையான நிலைமை அதை நீங்க பயன்படுத்துங்க. அதனால நோய் டாக்டர்ட போறத முதலாவது நிப்பாட்டு பாருங்க, எனக்கு என்ன நோய், மூட்டு வழியா, இந்த வழியா, அந்த வழியா. அதிகமாக உடல்ல நோயை ஏற்படுத்தக்கூடியது 3 விஷயம், பித்தம், உடல்ல இருக்கிற வாயு தன்மை, சளி, இது மூணும் தான். இது மூணும் ரத்தத்தோட கலந்திக்குது. இதை நீங்க வெளியில் எடுத்து போட்டீங்கன்னா உங்க எல்லா வருத்தமும் லேசாகும். அதுக்கு தான் ஹிஜாமா. ஹிஜாமான்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காட்டி தந்த பெரிய ஒரு மருந்து, நீளமான தலையங்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹிஜாமா எனக்கு ஃபர்ளாக்கப்படுமோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. என்ன அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல என்ன உடல் சம்பந்தமான விஷயத்த வந்து சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க ஹிஜாமா செய்யுங்க, ஹிஜாமா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஹிஜாமாட ட்ரீட்மெண்ட். ஹிஜாமா செய்யக்கூடிய நேரத்துல, ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய நேரத்துல உடலுடைய எல்லா நோய்களும் இல்லா போகும். நீங்க மருந்துக்கு போனா உடலுக்குள்ள நோயை எடுப்பீங்க டேப்லெட்டின் மூலமாக, ஹிஜாமா செஞ்சீங்கன்னா இருக்கிற நோயை வெளியில கொண்டு வரும். இங்க பாருங்க, மூட்டு வருத்தமா, கழுத்து வருத்தமா, தலை வருத்தமா, உடல்ல வருத்தமா, நெஞ்சு வருத்தமா, போய் ஹிஜாமாவை செய்யுங்க, ஆச்சரியமா நீங்க பாப்பீங்க, அல்லாஹ் கிருபையை கொண்டு முழுமையா உங்களோட அந்த நோய் இல்லா பேசிடும். எத்தனையோ உதாரணங்களை சொல்றதுக்கு, ஒரு பெண் அவருக்கு வந்து மாலை கண், மகரிப்புக்கு பின்னால் இருட்டானா கண் விளங்குறது இல்லை. ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, எல்லா டாக்டர்ஸ்மாரும் கை விட்டுட்டாங்க. அவன் ஹிஜாமா செய்ய சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டு ஹிஜாமா செஞ்சா அல்லாட ஏற்பாடு. அவ சொல்ற 21 வருஷத்துக்கு பின்னால இரவேல கண் விளங்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு நாங்க எங்க எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம், எங்களுக்கு சுண்ணத்தான வழிமுறை. இன்னைக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்குது, நாங்கள் ஹார்ட் எடுத்து நாங்கள் ஹார்ட் பிளான்ட் செய்ய தேவையில்ல, ஹார்ட் சர்ஜரி செய்ய தேவையில்ல. எங்களை சரியான சாப்பாட்டு முறை நான் நேரத்தோட சொன்னது, சரியான தூக்கம், சரியான தண்ணியுடைய அந்த நிலைமைகள் சரியா இருந்தா உடல் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மீறி வந்துருச்சுண்டா ஹிஜாமா, நீங்க ஹார்ட்டுடைய பிரச்சனைக்கு தொடராக ஹிஜாமா செய்யுங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 3 மாசத்துக்கு ஒருக்கா ஹிஜாமா செய்யறது உடலுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கும். டேப்லெட்டை போட்டு உடலை நாசமாக தொடர்ந்து சொல்றாரு, எனக்கு ஒரு நோய் மீக்கல்ல ஹசரத், காய்ச்சல் வச்சு டேப்லெட் குடிச்சேன், இப்ப மூட்டு வலி உண்டாவீங்க. டாக்டரை போனோடனே அவர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் காட்டினே அவர் சொல்றாராம், இது பவர்ஃபுல்லான டேப்லெட் எப்ப நீங்க குடிச்சிருக்கிறீங்க, அதுல ஏற்பாடுதான் நல்ல ஏற்பாடு உங்களுக்கு மூட்டு வலி. ஒரு ஆள் சொல்றாரு அவருக்கு கால் வலி ஏற்பட்டிருக்குது, அந்த கால் வலிக்கு டேப்லெட் குடிச்சிக்கிறார் 1 வருஷம். அல்லாட ஏற்பாடு 1 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா இந்த மேல உள்ள பல்லு 7 பல்லு கீழே விழுந்துருச்சு. அப்ப டென்டல்ல போய் இது காட்டினாங்க, சொன்ன இது பல்லு விளையலது, ஏதாவது டேப்லெட்டில் பாவிச்சிங்களோ, கால் வலிக்கு பாவிச்ச டேப்லெட், கால் வலிக்கு பாவிச்ச டேப்லெட் அதனுடைய பவர் பல்ல விழுத்தாட்டிக்கு. இன்னைக்கு எத்தனையோ நிலைமை, சுகரை குடிக்கிறது மெட்ஃபாமிட்ட, மெட்ஃபாமிட்ட குடிச்சோடனே எங்கட அப்படியே கிட்னிய அப்படியே கரைச்சிடும். அதனாலதான் சுகர் பேஷண்ட்னால கிட்னி பேஷண்டா மாறுறது. தெரியாது எங்களுக்கு, இங்க இங்க வர நாங்க போகவே தேவையில்ல. இரவேல சாப்பாடு நாங்க சாப்பிட்டோடனே படுக்கிறது நோயை உண்டாக்கும். அதிகமான பெண்களுக்கு நோய்க்கு காரணம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு பின்னால இவங்க சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. உடனே உடனே சாப்பிட்டோடனே படுக்கிறது நோயை உண்டாக்கும். அதனாலதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டுடைய நிலைமை இரவு சாப்பாடு அல் அஷா கபில் அல் இஷா, இஷாவுக்கு முன்னாலேயே இரவு சாப்பாடை சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கு பிறகு 4 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் படுக்கவே போகும். நாங்க சாப்பிட்டோடனே படுக்க போனா உடம்புல அந்த ரத்தோட்டத்துடைய பிரச்சனை, இப்ப சாப்பாடு அப்படியே செமிபாடு அடையுது இல்ல, செமிபாடு அடைஞ்சு சாப்பாட்டுக்கு வேலை இல்ல, இப்ப அது போயிட்டு நிக்குது, அதுபோல சுகராக அது மாறுறதுக்கு அது காரணமாக அமையுது. பசி வந்தா சாப்பிடணும், அதுலயும் சாப்பிடுறத குறைச்சிக்கொள்ளணும், அதுலயும் நேரம் தவறி நாங்க சாப்பிடக்கூடாது. அது அதுல வந்து இரவு நேரத்துல விசேஷமா சாப்பிட்டோடனே தூங்கக்கூடாது. அது எங்களை நாங்க மருந்த பாவிக்கக்கூடிய நேரத்தில் எங்க உடல்ல ஏற்படக்கூடிய இந்த விதமான இப்படியான மாற்றங்கள் இதுல இந்த ஹிஜாமா செஞ்சு எங்களை முழுமையான முறையில நாங்க எங்களோட உடலை நாங்க ஆரோக்கியமான நிலைமையை கொண்டு வரணும், சுத்தப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில புற 1, புற 2, புற 3, புற 1, புற 2, புற 3 ஒவ்வொரு மாதத்துடைய 3 புற காலையில வெறும் வயிற்றோட தேனை கையில வச்சு நக்குக்கோங்க. தேனை கையில எடுத்து நக்குங்க, வாழ்நாள்ல எந்த நோயும் ஏற்பட மாட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எல்லா நோய்க்கும் மருந்து. அடுத்த நாட்கள்ல தேனை தண்ணியில கரைச்சு குடிங்க. உங்களோட வயிற்றுக்கு விழுகிறது முதலாவது தண்ணியோ டீயோ கொஃபியோ இருக்கக்கூடாது. டீய 100க்கு 100 தவிர்த்துவோங்க. டீல இருக்கக்கூடிய போடக்கூடிய தேலையில நிக்கோட்டின் இருக்குது. நிக்கோட்டின் சிகரெட்ல கூட, நீங்க ஸ்மோக் பண்ற சிகரெட்ல கூட 2 to 3 gram தான் நீக்குது. ஆனால் அந்த நிக்கோட்டினுடைய அளவு கூட டீல. அதனாலதான் அசரும் சுபவுடைய நேரத்துல டீடைய ஞாபகம், டீ இல்லாம ஏறாது, டீ புடிச்சே ஆகணும். இது நோய் எங்களை எங்களுக்கு தெரியாம நிக்கோட்டின் ஆசைய உண்டாக்கி. இதே நிக்கோட்டின் தான் டூத்பேஸ்ட்லயும் பாதிக்கப்படுது. நீங்க என்னென்ன டூத்பேஸ்ட் பாதிக்கிறீங்களோ எல்லா டூத்பேஸ்ட்லயும் நிக்கோட்டின் இருக்கு. நிக்கோட்டினை போட்டதுனால உங்களுக்கு அடிக்கடி அதே டூத்பேஸ்ட் எடுக்கணும்ன்ற யோசனை சிலவரை பாருங்க. நான்டா சிக்னல் தான், நான்டா குளோகாட் தான், நான்டா குளோசப் தான், நிக்கோட்டின் ஏற்படுத்தின பிரச்சனை வருது. அது மாத்திரமல்ல அதுல சக்கரின் இருக்குது. சக்கரின் ஒரு பாக்கியலும் பல்ல தீட்டிட்டு வாய கழுவினொன்னே வாய் காஞ்சிடும். பல்ல தீட்டி வாய கழுவினொன்னே வாய் காஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிக்கோட்டின் தான் வாய காய வைக்குது. உங்களோட ஆரோக்கியம் பறிபோயிடும். அல்லாஹு தஆலா மிஸ்வாக தந்திக்கிறான், மிஸ்வாக கடைபிடிங்க. மிஸ்வாக் செய்யறதுனால பார்வை கூர்மையாகும், புத்தி தெளிவாகும், ஞாபக சக்தி கூடும். மிஸ்வாக்
பாவிக்கிறான். இந்த புளோரைட்ல ஒரு துண்டு வயிற்றுக்குள்ள பேசிருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், கேன்சர் உண்டாகும். இன்றைக்கு எல்லா விதமான தூத்தேஸ்லயும் இதை பாவிக்கிறான். அப்ப நாங்க எதை பாவிக்கிறது? மிஸ்வாக்க பாவிங்க, காலையில மாலையில அஞ்சு நேர தொழுகையில மிஸ்வாக கையில எடுங்க, புள்ளைகளை கொடுங்க. இந்த சின்ன புள்ளைகளுக்கு பல்லு வலியின்றா டாக்டர்கிட்ட ஓடவானோம். எந்த பல்லு வலிக்குதோ அந்த பல்லுல மிஸ்வாக நல்லா தேங்க, ஆச்சரியமா பாப்பீங்க, பல்லு வலி மொத்தமா இல்லாம போயிடும். அல்லாஹ்வோட அற்புதமான ஒரு கொதரை அல்லாஹ் வச்சிருக்கிறது. பயமில்லாம அந்த இடத்துல மிஸ்வாக செய்யுங்க. டென்டல்ட்ட ஓட தேவையில்லை. இன்னைக்கு பிண்டு 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 டென்டிஸ்ட் தான் ஓடுறதுங்களை வேலையா போயிருச்சு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பல்லுடைய சுத்தம் தனியானது. அதுல நாங்க எங்களை முழுமையான முறையில சரியான முறையில அதுல நாங்க அதை கவனிச்சு கொள்றது. அதே மாதிரி தேனை பாவிக்கிறது ஒவ்வொரு மாசத்துடைய ஒன்று ரெண்டு மூணு நாங்க தேனை பாவிக்கிறது. அதே மாதிரி இரவேல படுக்கக்கூடிய நேரத்தில் கரைஞ்சீரமிக்குது பிளாக் டீ, அந்த பிளாக் டீல நாங்க ஒரு ரெண்டு மூணு விதை எடுத்து நாங்க சாப்பிட்டு கொண்டது. பெண்கள்ல எத்தனையோ பெண்கள்ட மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்குது, மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணம் சாப்பாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை. ரெண்டாவது ஒழுங்கா தொழாம ஈக்கிறது. தொழுகையில அல்லாஹ் நிலையில ருக்குல சுஜூதுல கைய உயர்த்துறதுல உடலுடைய ஆரோக்கியத்தை வச்சுக்கலாம். யாராவது ஒரு பொம்பளை புள்ளைக்கு மென்சுரேஷன் ப்ராப்ளம் தான், நல்லா யாது வச்சும் அந்த புள்ள தொழுகிற முறப்பில, யாராவது ஒரு பெண் சரியா தொழுதா, வளைக்க வேண்டிய விதத்துல உடம்ப வளைச்சி சோம்பல் தனம் இல்லாம சரியா தொழுதா, அந்த பெண்ணுக்கு மென்சுரேஷன் ப்ராப்ளம் ஏற்பட முடியாது. இன்னைக்கு அதிகமா படிக்கிற பொம்பளை புள்ளதை பாருங்க, டெப்லெட் பாவிக்க வேண்டிய நிலைமை, ஏன் மென்சுரேஷன் ப்ராப்ளம், ஒழுங்க மாதவிடாயில ரத்தம் இல்ல, காரணம் தொழுகையில பேணுதல் இல்ல. அதையும் தாண்டி உங்களுக்கு வருதுண்டா, மூணு கரைஞ்சிகிற விதைகளை இரவேல சாப்பிட்டு போவோம். முழுமையான முறையில் அல்லாஹு தஆலா மாதவிடாவுடைய ப்ராப்ளம் இல்லாமல் ஆக்குவான். காலையில தேன் பாவிக்கிறது, படுக்கத்திலே பிளாக் டீல பாவிக்கிறது. ஆனா நீங்க மென்சுரேஷன் ப்ராப்ளமுக்கு இன்னைக்கு வாப்பமா கூட்டிக் கொண்டு போயிட்டு மகளுக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்குற, ஆனா அந்த டேப்லெட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை எடுத்து வாசி பாருங்க, பேர் கண்ட்ரோல் உடைய டேப்லெட். ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் பன்னெண்டாம் படிக்கிற பிள்ளைகள் சாப்பிடுற டேப்லெட் பேர்த் கண்ட்ரோல் உடைய அந்த டேப்லெட். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சோடனே புள்ள இல்ல, பார்த்தா ஊம் சுருங்கி ஊமுக்குள்ள ப்ராப்ளம், ஊம் ரெண்டா பிரிஞ்சு புள்ள வெளியில வந்து கரு கட்டிக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம் காரணம் ஆரம்பத்துல பேர்த் கண்ட்ரோல் உடைய டேப்லெட். அவங்க நினைக்கிறாங்க மென்சுரேஷன் ப்ராப்ளமுக்கு தான் நாங்க டேப்லெட் குடிக்கிறோம். டேப்லெட் நீங்க எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் பாருங்க, அந்த டாக்டர் உங்களுக்கு தாரது எதுண்டா, பேர்த் கண்ட்ரோல் உடைய டேப்லெட் தான் தாரது. இத முழுமையான முறையில நீக்கம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க, அழகான வழிமுறை. இதுல நாங்க பேருந்த ஆண்களும் தான் எப்ப சரியா தொழுவோமோ, ருகு சுஜூத் ஹதீஸ்ல வந்த பிரகாரம், அது நீளமான தனியான சப்ஜெக்ட்ஸ், சரியா தொழக்கூடிய நேரத்துல உடலுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். ஒரு மனிதன் நான் எப்பவுமே சொல்றது, சரியா தொழுதானுண்டா அவனுக்கு சுகர் ஏற்பட முடியாது, அவனுக்கு எந்த நோயும் ஏற்பட முடியாது. என்றால் என்னோட தொழுகைக்குதே இதே ஒரு அற்புதமான விடயம். உது உது செய்யறதே ஒரு சயின்டிபிக்கலி அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட். எங்களோட பாடிக்கு மசாஜ் பண்றது எங்களோட பாடியை நாங்க, எங்களுக்கே தெரியாது. எங்களோட முகத்துக்கு யாரும் ஃபேஷியல் பண்ண தேவையில்ல, பியூட்டி பார்லர் போக தேவையில்ல. எங்களோட சுஜூதும் எங்களோட உதுவும் எங்களுக்கு இருக்கிற ஆக பெஸ்டான ட்ரீட்மெண்ட். எங்களோட முகத்துடைய அழகுக்கு, முகத்துடைய பிரகாசத்துக்கு. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது எங்களை வாழ்க்கையில் அத்தியாவசியமாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். பெண்களுடைய அந்த நிலைமைக்கு நாங்கள் அதை பாவிச்சு கொள்வோம். அதே மாதிரி துஆக்கள், எங்களோட முதலாவது ட்ரீட்மெண்ட்டே துஆ தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு சஹாபி ஹஜ்ரத் சுமாமா ரழியல்லாஹு அன்ஹு மதீனால என்டர் ஆகுறாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட இடுப்பு வலிக்குதுன்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க வாங்க. இடுப்புல கைய வச்சாங்க, துஆவை ஓதுறாங்க, அல்லாஹு அக்பர். என்ன தெரியுமா சுமாமா ரழியல்லாஹு சொல்றாங்க, அதுக்கு பின்னால என் வாழ்க்கையில இடுப்பு வலி ஏற்பட்டதே இல்லை. நான் சொன்னேன், நோய்க்கு மருந்துன்ற டாக்டர்கிட்ட போய் எடுக்கிறதல்ல, எதால நோய் குணமாகுதோ அது. காய்ச்சலுக்கு துஆ ஈக்குது, தலைவலிக்கு துஆ ஈக்குது, எல்லாத்துக்கும் துஆ ஈக்குது, முகத்துல வர பரு புல் துஆ ஈக்குது. ஹதீஸ் நம்பிக்கையோட நாங்க ஓதணும், ஈமானோட ஓதணும்,
எங்க பெண்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் மருந்து மருந்து, அதுக்கப்புறம் நோயாளியாகி படுக்கிறாங்க. ரொம்ப கவலையான விஷயம். துவாவை வீட்டுல எழுதி போடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு துவாவை படிச்சு கொடுங்க, சின்ன பிள்ளைகளோட உள்ளத்துல மருந்துடைய வெறுப்பை உண்டாக்குங்க, மருந்துடைய வெறுப்பை, டாக்டர்ட வெறுப்பை உண்டாக்குங்க, சுண்ணத்துல ஆசையை உண்டாக்குங்க, சுண்ணத்தான மருந்துல ஆசையை உண்டாக்குங்க. உணமாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, எழுதுங்க, எழுதிட்டு வந்து நீங்க காட்டுங்க, கேளுங்க, புள்ளலு சொல்லி கொடுங்க, வீட்டுல எழுதி ஒட்டுங்க. இந்த துவாக்கள், காய்ச்சலுக்கு இந்த துவா, தலைவலிக்கு இந்த துவா, இந்த துவாக்கள், விக்ஸும் பெனடோலும் டிஸ்பிரீனும் இந்த இருக்கக்கூடிய குப்பைகள் அல்ல, ஹதீஸ்ல வந்த விஷயங்களை காட்டி கொடுங்க, நம்பிக்கைய சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில சதக்கா கொடுக்க பழக்குங்க புள்ளைகளை. ஒரு முட்டியோட வச்சு, யாழ்லா எனக்கு எந்த நோயும் ஏற்படப்படாது, எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படப்படாது, சந்தோஷமான வாழ்க்கையை தான், உடலுடைய ஆரோக்கியத்தை தான் சதக்கா கொடுக்க பழக்குங்க பிள்ளைகளுக்கு. ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா எடுத்து போட சொல்லுங்க. எல்லா நோயும் அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்குவான். இது எங்கட ட்ரீட்மெண்ட், சதக்கா எங்களுக்கு தொழுக, எங்கட துவா. அதே மாதிரி நான் சொன்ன மருந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு சைக்கிள் தான் செஞ்சேன். இது பெரிய ஒரு ப்ரோக்ராம், இது மிக நீளமான சப்ஜெக்ட்ல சுருக்கமான ஒரு நேரத்தில் எல்லாம் சொல்லி முடிக்க இயலாது. எனவே நாங்க மிக தெளிவான முறையில இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் நாங்க எங்களோட வாழ்க்கையில உருவாக்கிக் கொள்ளணும். அதுல நாங்க எங்களோட உடலுடைய ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் எங்களோட தாடி. முகத்துல தாடி இருக்குது, எப்ப இந்த தாடி எங்களோட முகத்துக்கு மட்டுமல்ல எங்க உடலுக்கு ஒரு ஆரோக்கியம். இன்றைக்கு சயின்டிபிக்கலா சொல்றதாக இருந்தா சயின்ஸுடைய ப்ரூஃப் இருக்குது, உலகத்துல ஆகக்கூட கேன்சர் ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுக்குரிய சான்சஸ் எதுல இருக்குதுன்றா தாடி வலிக்கிறதுனால எழுதுறாங்க. தாடி வலிக்கிறவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தாடி எல்லா மார்க்கத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. தாடி இருக்கிறவங்களுக்கு உடலுடைய ஆரோக்கியம் கூட, நோய்கள் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நிலைமை இருக்கு. எனவே உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றுதான் தாடி. முடிய கட்டையா வெட்டுறது, நாங்களும் சரியான முறையில வெட்டி கொள்றது உடலுடைய சுத்தம், ஆரோக்கியம் தரக்கூடிய. அதே மாதிரி வீடுகளுக்குள்ளால பொழுதக்கூடிய நேரத்துல மகரமுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. மகரம் பேன்றது, ஆண்கள் பெண்கள் நாங்கள் கலந்து சர்வசாதாரணமா பழகிறது, வீட்டுக்குள்ளீங்கிற பறக்கத் இல்லா போயிடும். மகரம் என்று சொல்லி சொல்றது ஏண்ட சொந்த ரத்தத்தோட சம்பந்தப்பட்டவங்களோட மட்டும்தான் எங்களுக்கு நேரடியா பேசலும் பழகையிலும். அப்படின்னா ஏண்ட உம்மா, ஏண்ட உம்மட உம்மட உம்மான்னு வேலைக்கு போவோம், உம்மட தாத்தா தங்கச்சிமார் அப்படின்னு நாங்க சாட்சி பெரியமான்றோமே, உம்மட சொந்த தாத்தா தங்கச்சிமார். அதே மாதிரி ஏண்ட சொந்த தாத்தா தங்கச்சிமார், அதே மாதிரி ஏண்ட புள்ளகள், ஏண்ட தாத்தா தங்கச்சி மாத்த புள்ளகள், அதே மாதிரி ஏண்ட வாப்பா, வாப்பட வாப்பட வாப்பா, வாப்பட உம்மா, அதே மாதிரி வாப்பட தாத்தா தங்கச்சிமார் மாமின்னு சொல்றோமே இவங்க. அதே மாதிரி கல்யாணம் முடிச்சோம்டா ஏண்ட மனைவி, மனைவியோட உம்மா, மனைவியோட உம்மட உம்மட உம்மா, இவ்வளவு தான். இதுக்கங்கல எங்களுக்கு மகரம் வேற யாருமே இல்ல. கல்யாணம் முடிச்ச வைஃப் தாத்தா தங்கச்சிமார் எங்களுக்கு ஹராம். கல்யாணம் முடிச்ச மனைவியோட உம்மட தாத்தா தங்கச்சிமார், வைஃப் சாட்சி பெரியம்மா ஹராம், அவங்கள பேச பழக எங்களுக்கு இயலாது. எங்கட தாத்தா தங்கச்சின்னு பழகிற பெரியப்பட பெரியம்மட சாட்சிட சாச்சட மாமட புள்ளகள் நாங்க நானா தம்பி தாத்தா தங்கச்சி மச்சன் மைனின்னு பழகிறோமே, இவங்க யாருமே எங்களுக்கு மகரம் இல்ல. நல்லா யாரு வச்சுவோங்க, இத மீறி நாங்க சர்வசாதாரணமா தாத்தா தங்கச்சி யார்கிட்ட பெரியம்மா பெரியப்பட அவங்கள மைனி மச்சான் பழகுவோம் இருந்தா அல்லாஹ் வாழ்க்கையில இருந்து பறக்கத்தை இல்ல பழகுவோம், வறுமை உண்டாகிறது காரணமாக அமையும். மகரம் பேணாம இருக்கிறது, ஒரே வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், அது எப்படி ஏழும் பேணா பேண அதெல்லாம் சரி வராதுன்னு போனா அதுக்கு பிறகு நினைச்சோம் அல்லாட தண்டனை வர ஆரம்பிச்சிருச்சுடா யாராலும் தடுக்க ஏலா. விசேஷமா பெண்கள் நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, ஆண்கள் நீங்க விளங்குங்க, நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், மறைஞ்சி வீட்டுக்குள்ள அமைதியா பக்குவமா இருக்கக்கூடிய பெண்கள் இது மாதிரி வீட்டுக்குள்ள மகரமுடைய விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய நேரத்துல குடும்பத்துல பறக்கத்துண்டோம். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, நான தங்கச்சி தாத்தா மாருக்கு மத்தியில ஒற்றுமை, எப்ப ஒற்றுமை சீர் குறையுமோ, நான தம்பிக்கு மத்தியில தாத்தா தங்கச்சி மாதிரி ஒற்றுமை இல்லா போவோமோ, அப்பயும் அல்லாஹ் பறக்கத்தை இல்லாமல் ஆக்குவான். நிம்மதியே இல்லாமல் ஆக்குவார். ஒரு வீட்டுக்குள்ள வாப்ப டாக்டர், உம்ம டாக்டர், மகன் டாக்டர், மகள் டாக்டர், மகள் முடிச்சுக்கிற மாப்பிள்ள மருமகன் டாக்டர், தம்பி பார்மசிஸ்ட், மருமகள் படிச்சவர், வீட்டுக்குள்ள நிம்மதி பறிபோயிட்டு சந்தோஷம் இல்லை. நான் நினைச்சேன் உண்மையிலே ஒன்று ஒற்றுமை இல்லை, ரெண்டாவது தீன் இல்லை, அதெல்லாம் பறிச்சுட்டான் நிம்மதியை. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வாங்க, ஷரியத்தை கொண்டு வாங்க, அல்லாட வேட்டை கொண்டு வாங்க, நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கை கிடைக்கும், சுண்ணத்தான வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அல்லாஹ் சுபீட்சமான நிலைமை உருவாக்குவான். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, இந்த குடும்பத்தை கபூல் செய்து கொள்வானா, பெண்களை, ஆண்களை, வாலிபர்களை, சின்ன பிள்ளை அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயா, நோயற்ற சுகமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. அவர் உள்ளங்கள்ல யாருலாம் ஆரோக்கியமான நிலைமையை சுண்ணத்தான முறையில நாங்க நடக்கணும்ன்ற ஆசையில ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. யாருலாம் யாருலாம் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணும், சுண்ணத்தான முறையில ஷரியத்தை பேய் நடக்கணும்ன்ற ஆசையில் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. யாருலாம் இவங்களை கபூல் செய்து கொள்வாயாக, ஆரோக்கியமான நிலைமையை உண்டாக்கிடுவாயாக, அதில் எல்லா நிலையிலும் இந்த குடும்பத்தை கபூல் செய்து கொள்வாயா, இந்த குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கிடுவாயா, சகோதர சகோதரிக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்கிடுவாயா, வீடுகளுக்குள்ளால ஷரியத்தை பேணி நடக்கக்கூடியவங்களை உருவாக்கிடுவாயா. யாருலாம் இங்கிருந்து இவருடைய சகோதரன் வாப்பா மௌத்தா போனார், அவருடைய கபரை பிரகாசமாக்கி வச்சிருவாயா, உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வாயா, நிம்மதியான நிலைமையை கொடுத்தருள்வாயா, அவனோட குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயா, குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்தருள்வாயா. அதில் எல்லா நிலையிலும் தீனோடு நடக்கக்கூடிய உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற குடும்பமாக அனைவரையும் ஆக்கி வைப்பாயா. வாஹிரது அவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.